அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. விநாயகர் வணக்கம்.
கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம்.
ஏக ஸ்லோக பாகவதம்.
ஆதோ தேவகி தேவி கர்ப்பஜனனம் கோபி கிருஹே வர்தனம் மாயா பூத ஜீவிதா பஹரணம் கோவர்தனோதாரணம் கம்சச்சேதன கௌரவாதிகனனம் குந்தி சுதா பாலனம் ஏதத் பாகவதம் புராணகதிதம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருதம்.
ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ வேதவியாசரால் எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவத புராணத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அனைத்து கல்யாண குணங்களையும் எடுத்து கூறுவதால் கேட்பவர்கள் அனைவருக்கும் இந்த பாகவதம் மோட்ச சாதனத்தை அளிக்கக்கூடியது. நாம் நரஜன்மம் எடுத்ததே பெரிய புண்ணியம். அதிலும் புத்தி சுவாதீனத்துடன் அதிலும் பக்தியுடன் ஆன்மீகத்தை அறிய வேண்டும் என்கின்ற ஆவலுடன் இருப்பவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு பாகவதத்தை பல ஜென்மாக்களில் செய்த புண்ணியங்களின் பலனால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். இந்த பாகவதம் 18 புராணங்களில் ஒன்றாக இருந்து எல்லா புராணங்களுக்கும் மேலானதாகவும் உள்ளது. ஸ்ரீ பகவான் வேதவியாசராலேயே எழுதப்பட்டு அவரது மகன் சுகர் என்னும் முனிவருக்கு உபதேசம் செய்யப்பட்டது. மோட்சத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பிய பரீட்சித்து மன்னனுக்கு இது வியாசரின் பிள்ளையான சுகபிரம்ம முனிவரால் 7 நாட்களில் உபதேசிக்கப்பட்டது. 7 நாட்களில் தனக்கு மரணம் சம்பவிக்கப் போகின்றது என்ற சாபத்தை முன்னதாகவே பரீட்சித்து அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த 7 நாட்களுக்குள் என்னவெல்லாம் செய்தால் நற்கதி அடையலாம் என்று யோசித்து அரண்மனையை விட்டு கங்கை நதிக்கரையில் அமர்ந்து பெரியவர்கள் முனிவர்கள் அனைவரையும் கேட்கையில் அவனுக்கு சுகபிரம்ம முனிவர் 7 நாட்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்ததால் அவன் மோட்சம் அடைந்தான் என்பது இந்த பாகவதத்தின் மகிமையாகும். பகவானின் கல்யாண குணங்களை எல்லாம் மிக விரிவாக விஸ்தரிக்கப்பட்ட நூல் இது. இப்படி ஒரு நூல் இருக்கிறது என்று நமக்கெல்லாம் எப்படி தெரியும் என்பதை பார்ப்போம். பல காலங்களுக்கு முன்பு பாரத தேசத்தில் நைமிஷம் என்கின்ற ஆரண்யத்தில், அதாவது தற்பொழுது லக்னோவிற்கு அருகில் உள்ள நைமிச்சாரண்யம் என்கின்ற ஊரில், சௌனகர் என்ற ரிஷியின் தலைமையில் பல்வேறு ரிஷிகள் சேர்ந்து மோட்சம் அடைவதற்காக வேண்டி சத்ரயாகம் என்று ஒரு யாகத்தை நடத்தினார்கள். 1000 ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த யாகத்தை காண்பதற்காக சுத பௌராணிகர் என்ற ஒரு முனிவர் அங்கு வந்தார். வந்தவர் பல சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் கதைகள் கூறுவதிலும் மகா வல்லவர். அவரது தந்தை ரோமஹர்ஷனர் என்பவராவார். அவர் பரீட்சித்து மன்னனுடன் சுகபிரம்ம முனிவர் பாகவதத்தை கூறிய பொழுது உடனிருந்து கேட்டவர். அவர் தமது பிள்ளையான சுத பௌராணிகருக்கு அதை உபதேசித்திருந்தார். இங்கு நைமிச்சாரண்யத்தில் சௌனகர் முதலான ரிஷிகள் அவர் வந்ததும் அவரை வணங்கி வரவேற்று தங்களுக்கு மோட்சம் செல்லக்கூடிய வழிகளை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுத பௌராணிகரும் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஸ்ரீ வியாசர் எழுதிய ஸ்ரீமத் பாகவதத்தை கூறுகின்றேன் என்று கூறி அருளினார். சுத பௌராணிகர் சௌனகர் முதலான பல்வேறு ரிஷிகளுக்கு இந்த நைமிச்சாரண்யத்தில் பாகவத கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். முன்னொரு காலத்தில் பராசர முனிவர் தனக்கு ஸ்ரீமன் நாராயணனைப் போலவே உத்தமமான பிள்ளை வேண்டும் என்று தவம் இருந்தாராம். மகாவிஷ்ணுவும் அவரது தவத்திற்கு மெச்சி தானே பிள்ளையாக வேதவியாசராக பிறந்தாராம். அவர் வேதங்களை நெறிப்படுத்தி பலவாறு பிரிந்திருந்த வேதங்களை எல்லாம் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதங்கள் என்று பிரித்தார். மேலும் பல்வேறு புராணங்களை 5வது வேதம் ஆக்கி மக்களிடையே எடுத்து கூறுமாறு தமது சிஷ்யர்களுக்கெல்லாம் உரைத்தார். தனது பிள்ளையான சுகபிரம்ம முனிவருக்கும் பாகவதத்தை போதித்தார். எளிய மக்களுக்கு புரியும்படியான ஸ்ரீ மகாபாரதத்தையும் பல்வேறு புராணங்களையும் எழுதினார். வேதங்களை தொகுத்ததால் அவர் வேதவியாசர் என்று அழைக்கப்பட்டார். இவ்வளவு நூல்கள் எழுதியும் கூட மனம் திருப்தி இல்லாமல் இருந்தார். அது சமயம் அங்கு வந்த ஸ்ரீ நாரதர் ஸ்ரீ வியாசரின் மனநிலையை அறிந்தவராக, இத்துணை காவியங்களை இயற்றியுள்ள நீர் வருத்தமாக இருப்பதேன் என்று வினவினார். அதற்கு ஸ்ரீ வியாசர், நான் 4 வேதங்களை தொகுத்தேன், மகாபாரதத்தை எழுதினேன், அதையெல்லாம் என் சிஷ்யர்களுக்கும் கூறிவிட்டேன். இனியும் என்னவோ என் மனம் அமைதி இல்லாமல் ஏதோ குறையாக இருப்பது போலவே உணர்கின்றேன் என்று கூறினார். எனது மனக்குறை நீங்க நீங்கள் தான் ஏதாவது வழி கூற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஸ்ரீ வியாசரின் மனநிலையை உணர்ந்த ஸ்ரீ நாரதர், பகவானின் கல்யாண குணங்களையெல்லாம் விவரிக்கும் நூல் ஒன்றை நீர் செய்தால் உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும், அப்படி ஒரு நூலை உடனே செய்வீராக என்று கூறினார். அது மட்டுமல்ல, தான் எப்படி நாரத மகரிஷியாக இருக்கிறோம் என்று தன்னுடைய சுய புராணத்தையும் வேதவியாசருக்கு விளக்க ஆரம்பித்தார். சில கல்ப காலங்களுக்கு முன்னால் நாரதர் ஒரு பணிப்பெண்ணின் வயிற்றில் பிறந்ததாகவும், தனது தாயுடன் சேர்ந்து அந்தன முனிவர்களின் வீட்டில் வேலை பார்த்ததாகவும் கூறினார். மேலும் மாஸ்யம் என்னும் விரதத்தை அனுஷ்டித்து வந்த யோகிகளுக்கு உதவி வந்ததாகவும், அவர்கள் உண்ட பின் எஞ்சிய உணவினை தான் உண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இன்னும் ஒரு நாள் அவர்கள் உண்ட பாத்திரத்தில் இருந்த ஒரு சில பருக்கைகளை நாரதர் தான் உண்டதால் அவரது பாவங்கள் உடனே தீர்ந்துவிட்டன என்கின்றார். சாதுர்மாசிய விரதம் முடித்து கொண்ட அந்த யோகிகள் அந்த இடத்தை விட்டு போகும் முன்னார் இளம் பாலகனான நாரதருக்கு ஞானோபதேசம் செய்துவிட்டு சென்றார்கள். அதன் பின்னர் வேறு சில அந்தணர்களின் வீட்டில் வேலை செய்து வந்தார் அவரது தாயார். அவருடன் நாரதரும் பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது நாரதரின் தாயார் ஒரு நாள் பாம்பு கடித்து இறந்து விட்டார். அதனால் தனிமைப்பட்ட நாரதர் தனிமையில் இருந்த நாரதர் வடதிசை நோக்கி பயணம் மேற்கொண்டார். சதா ஸ்ரீமன் நாராயணனையே தியானித்தவாறு பல ஊர்கள், நகரங்கள், பட்டணங்கள் எல்லாம் கடந்து அடர்ந்ததொரு காட்டிற்கு வந்து சேர்ந்தார். காற்றாற்றின் நீரையே பருகி வாழ்ந்தார். ஒரு அரச மரத்தின் அடியில் அமர்ந்து இறைவனை நோக்கி கடுமையாக தவம் செய்தாராம். அவரது பக்திக்கு இறைவன் ஒரே ஒரு கணம் அவரது மனக்கண்ணில் தோன்றி மறைந்தார். அந்த ஆனந்த ஸ்வரூபத்தில் திளைத்த நாரதர் மீண்டும் மீண்டும் பகவானை காணும் பேராசை கொண்டு கடுமையான முயற்சிகளில் பலவாறு தியானங்களை செய்து முயற்சித்தார். அப்பொழுது வானில் ஒரு அசரீரி தோன்றியது. குழந்தாய், முற்றிலும் கர்மாக்கள் அற்ற யோகிகள் கூட எனது தரிசனம் பெறுவது கடினம். நீ சில காலம் யோகிகளுடன் இருந்தபடியால் ஒரே ஒரு கணம் மட்டும் உனது மனதில் காட்சியளித்தேன். இந்த பிறவியில் இனிமேல் என்னை காண இயலாது, அடுத்த பிறவியில் நிச்சயம் காண்பாய். உனது தவங்களுக்கு மெச்சினேன், உனது ஞாபக சக்தி உனது அடுத்த பிறவியிலும் அப்படியே இருக்கும் என்று கூறி அருளி மறைந்தது. அதன் பின்னர் நாரதர் திடமான பகவத் தியானத்தில் இருந்தபொழுது திடீரென ஒரு நாள் அவருக்கும் மரணம் சம்பவித்தது. பிரம்மனிடம் சூக்ஷம சரீரத்துடன் ஒடுங்கினார். அவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவில் ஒடுங்கிய பொழுது, அதாவது பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவிற்குள் ஒடுங்கினார். அப்பொழுது நானும் ஒடுங்கினேன் என்கின்றார் நாரதர். பிரம்மாவின் ஒரு இரவு காலம் முடிந்தது. பிரம்மா தனது பகல் காலத்தில் மரிசி முதலிய முனிவர்களை சிருஷ்டித்தார். அப்பொழுது இந்த உலகை படைக்க ஆரம்பித்த பொழுது நானும் அவரிடத்தமிருந்து தோன்றினேன். எனது நினைவாற்றல் பகவானின் அருளினால் அப்படியே உள்ளது. எனவே பகவானை பக்தி செய்யும் பொருட்டு கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருந்து மகதி என்னும் வீணையை மீட்டிக்கொண்டு நாராயண ஜபம் செய்தவாறு நான் அனைத்து உலகங்களிலும் சஞ்சரிக்கின்றேன். பகவானை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் என் உள்ளத்தில் தோன்றி காட்சியளிக்கின்றார். எனவே வியாசரே, நீரும் பகவானின் குணங்களை வர்ணித்து ஒரு நூலை எழுதுங்கள், தங்கள் மனம் திருப்தி அடையும் என்று இவ்வாறு பகவானின் பெருமைகளை நாரதர் வியாசருக்கு எடுத்து கூறுகின்றார். ஸ்ரீ வியாச பகவானும் பகவானை துதித்து சரஸ்வதி நதிக்கரையின் மேற்புறம் அமர்ந்து ஒரு நூலை எழுத ஆரம்பித்தார். அந்த நூலே பாகவதம் ஆனது. இந்த பாகவதத்தின் மகாத்மியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட பாகவதம் அது என்றதை நாம் உணர வேண்டும். சனகாதி முனிவர்கள் ஒரு சமயம் மற்ற சாதுக்களின் சங்கமத்திற்காக விசாலா என்ற நகருக்கு வந்தார்கள். இந்த சனகாதி முனிவர்கள் பிரம்மாவின் மானச புத்திரர்கள். முதன் முதலில் பிரம்மா பிரஜைகளை படைக்க ஆரம்பிக்கையில் இந்த மானச புத்திரர்களை உற்பத்தி செய்து பிரஜைகளை படைக்க ஆரம்பிக்குமாறு கூறுகின்றார். ஆனால் அவர்களோ பகவானை அறிதலே தங்களுக்கு பேரானந்தம் என்று கூறி பகவத் தியானத்தில் மூழ்கி அனைத்தையும் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் சனகர், சதானந்தர், சனாதனர், சனத்குமாரர் என்ற நால்வரே சனத்குமாரர்கள் ஆவார்கள். அத்தகைய சனத்குமாரர்கள் ஒரு சமயம் மற்ற சாதுக்களின் சங்கமத்திற்காக விசாலா என்ற நகரத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அங்கு நாரதர் மிகவும் வருத்தப்பட்டு அமர்ந்திருப்பதைக் கண்டு காரணம் யாதென கேட்டார்கள். அதற்கு நாரதரோ அவர்களை வணங்கி, சனகாதி முனிவர்களே, எப்பொழுதும் ஸ்ரீஹரியின் நாமத்தையே உயிர் மூச்சாக கொண்டுள்ள நீங்கள்தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும், நான் பெரும் துன்பத்தில் சிக்கியுள்ளேன் என்றார். நாரதரே, தாங்களும் சிறந்த நாராயண பக்தராயிற்றே, தங்களுக்கு என்ன துன்பம் என்று சனகாதி குமாரர்கள் கேட்டார்கள். அதற்கு நாரதர் பதில் கூறுகின்றார். முனிவர்களே, இந்த பூமி மற்ற எல்லா லோகங்களைக் காட்டிலும் தர்மத்தில் சிறந்ததாயிற்றே என்று இங்கு வந்தேன். ஆனால் புஷ்கரம், பிரயாகம், காசி, கோதாவரி, ஹரிக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கம் என்று எல்லா க்ஷேத்திரங்களிலும் அதர்மத்திற்கு நண்பனாகிய கலியினால் பீடிக்கப்பட்டு கோரமான காட்சிகளை கண்டேன். சத்தியம், ஆச்சாரம், தயை, தானம் எதுவுமே காணப்படவில்லை. ஜனங்கள் எல்லோரும் வயிற்றை நிரப்புவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள். பணத்தாசையினால் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கின்றார்கள். புண்ணிய ஆசிரமங்கள், புண்ணிய நதிகள், புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் கூட துஷ்டர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. கோவில்களோ பாழடைந்துள்ளன. நன்னடத்தைகள் எல்லாம் காட்டுத்தீயால் பஸ்மமாகியிருப்பது போல உள்ளன. பிராமணர்களோ வேதத்தை விற்பனை செய்து ஜீவிக்கின்றார்கள். இப்படி கலியின் தோஷங்களை எல்லாம் பார்த்தவாறே பூமி முழுவதும் சஞ்சரித்த நான் ஸ்ரீ கிருஷ்ணலீலைகள் நடைபெற்ற யமுதா நதிக்கரையின் மேல் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பெண் என்னை அழைத்தாள். அவள் தனது மடியில் வயதான இருவரை கிடத்தியிருந்தாள். அதோடு அவர்களை காப்பாற்றுமாறும் என்னை வேண்டிக் கொண்டாள். யாரம்மா நீ என்று நான் கேட்டேன். அதற்கு அவள், தான் தான் பக்தி என்றும் தனது பிள்ளைகள் ஞானம் மற்றும் வைராக்கியம் என்றும் கூறினாள். பாரதத்தில் அனைத்து புண்ணிய க்ஷேத்திரங்களிலும் எங்களுக்கு இடமில்லை. நான் மட்டும் பிருந்தாவனத்தை தரிசித்ததால் சற்று இளமையோடு இருக்கின்றேன். ஆனால் என் புதல்வர்களாகிய ஞானம் வைராக்கியம் இருவருக்கும் இங்கு பூலோகத்தில் இடமே இல்லை. அவர்கள் நலிந்து போய் மயங்கியிருக்கின்றார்கள். எனது தாசியான முக்தியோ இப்போது இங்கு தேவையே இல்லை என்று வைகுண்டம் சென்று விட்டாள். நீங்கள் எப்படியாவது எனது பிள்ளைகளை புஷ்டியாக்க வேண்டும், அவர்கள் நடமாட வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டாள். ஸ்ரீஹரியின் கட்டளைப்படியே பக்தியானவள் பூவுலகில் வாசம் செய்ய வந்தாள் என்றும், கலியுகத்தின் தோஷத்தால் பீடிக்கப்பட்டு இவ்வாறு மந்த நிலையில் இருக்கின்றாள் எனவும், ஞானமும் வைராக்கியமும் அறவே பூமியில் குறைந்து விட்டதால் அவர்கள் சக்தியற்று படுத்து கிடக்கின்றார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அவளுக்கு நான் பதிலுரைத்தேன். கவலைப்படாதே தாயே, இது கலியின் தோஷமாகும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பூவுலகம் விடுத்து சென்றதும் கலியின் ஆதிக்கம் துவங்கிவிட்டது. பரீட்சித்து மன்னன் கலியை முற்றிலுமாக ஒடுக்க நினைத்தான். ஆயினும் கலிகாலத்தில் பக்தியே முக்கியம். மற்ற யுகங்களில் எத்தனையோ பிறவி எடுத்து முடித்த பின்புதான் பக்தியாகிய நீ அவர்களிடம் சென்று வாசம் செய்ய தொடங்கிவாய். ஆனால் இந்த கலிகாலத்தில் பக்தியான நீ வெகு விரைவில் அனைவரிடமும் தோன்றுவாய். பக்தியால் மட்டுமே ஸ்ரீ கிருஷ்ண தரிசனமும் கிடைக்கும். மற்ற யுகங்களில் பல்வேறு யாகங்களினாலும் தவத்தினாலும் மட்டுமே கிடைக்கக்கூடியது முக்தி. ஆனால் இந்த கலியுகத்திலோ பக்தியான உன்னாலும் நாம சங்கீர்த்தனம் ஒன்று மட்டும் செய்தாலே போதும், பகவானின் பெயரை உச்சரித்தாலே போதும், அதனால் மிகச் சுலபமாக மக்கள் முக்தி பெறட்டும் என்று கலியை கொல்லாமல் விட்டான் பரீட்சித்து. ஆனால் உனது நிலைமையே இவ்வாறு சீனமாகியுள்ளதே. இருந்தாலும் நான் உனது பிள்ளைகளை நாம சங்கீர்த்தனத்தினால் பாடி எழுப்புகின்றேன் என்று கூறினார். பக்தியானவள் நாரதரை வணங்கி நிற்க அவரும் பலவாறு இறைவனை பாடி திட மனதுடன் திவ்ய மங்களமான ஸ்லோகங்களை கூறி எழுப்புகின்றார். அவர்களோ கண் திறந்து பார்த்தார்களே அன்றி எழுந்திருக்கவில்லை. அப்பொழுது வானில் ஒரு ஆகாசவாணி தோன்றியது. அதாவது அசரீரி, நீர் சந்திக்க இருக்கும் சாது ஜனங்களால் ஒரு நற்காரியம் செய்ய வேண்டியுள்ளது, அதனை செய்தால்தான் இவர்கள் எழுவார்கள் என்று கூறி மறைந்தது. அன்று முதல் நாம் யாரை சந்திக்கப் போகின்றோம், அந்த நற்காரியம் எதுவாக இருக்கும் என்று தெரியாமல் அனைவரையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என் கேள்விக்கு விடை தெரியாமலும் பக்தியின் பிள்ளைகளை எழுப்ப முடியாமலும் நான் தவித்து வருகின்றேன் என்று வருத்தமுடன் சனகாதி முனிவர்களிடம் கூறுகின்றார் ஸ்ரீநாரதர். இவ்வாறு நாரதர் வருத்தமுடன் கூறியதை கேட்ட சனகாதியர், நாரதா, உனது ஆலோசனையின்படி ஸ்ரீ வியாச பகவான் எழுதிய பாகவதமே உன்னதமான காவியம். அதனை எடுத்துரைத்தாலே பக்தியும் ஞான வைராக்கியமும் செழிப்புறுவார்கள் என்கின்றார். நாரதரோ, என்ன, வேதங்களின் சாரமான கிருஷ்ண பரமாத்மாவின் குணங்களை கூறும் பாகவதமா அப்படிப்பட்ட விசேஷமான காவியம் என்று கேட்கின்றார். ஆம் நாரதா, வேதங்களை மரமாக நினைத்தால் சாஸ்திரங்களும் புராணங்களும் இலையாகவும் கொண்டால் அதில் பூத்த நறுமணமுள்ள மலரானது பிஞ்சாகி பழமாகி சுகபிரம்மம் என்னும் கிளி கொத்தி கொத்தி அந்த பழத்தை சுவைமிக்கதாக மாற்றியுள்ளது. ஆம், வேதவியாசரின் மகனான சுகபிரம்மம் பாகவத கதைகளை மனனம் செய்து அவற்றை லோகங்கள் அனைத்திலும் பரப்பி வருகின்றார். எப்படி கரந்த பாலுக்குள் உண்டான நெய் மிகவும் சுவையானதோ அதே போல சுவையானது பாகவதம். வேதங்களை பால் என்று கொண்டால் பாகவதமே நெய்யாகும். நெய்யின் ருச்சி பாலில் தெரியாதல்லவா? அதேபோல் பழத்தின் ருசியை விட பழச்சாறு ருசியானதல்லவா? கரும்பின் சுவையை விட கரும்பின் சாறு சுவையானதல்லவா? அதுபோலவேதான் வேதங்களின் சாரமே பாகவதம் என்றாலும் வேதங்களை காட்டிலும் இனிமையானது பாகவதம். பல மடங்கு பலன்களை தரக்கூடியது பாகவதம். உமது ஆலோசனையால் உண்டான பாகவதமே அனைத்திலும் சிறந்ததாகும் என்கின்றார். பாகவத பிரவச்சனம் நடைபெற எங்கே பாகவத பிரவச்சனம் நடைபெற இருக்கின்றதோ அங்கே பக்தியும் அவளது பிள்ளைகளான ஞான வைராக்கியமும் தன்னால் தோன்றுவார்கள் என்று கூறி அருள்கின்றார். பாகவத சாரத்தின் ஒரு துளியை கேட்டாலே போதுமானது. அவர்கள் சுகம் பெற்று தழைத்து செழித்து கேட்கும் அனைவரிடத்திலும் வளர்ந்து இறுதியில் பக்தியின் தாசியான முக்தியானவள் வைகுண்டத்தில் இருந்து வந்து அனைவரையும் ரட்சிப்பாள், நீ கவலைப்படாதே என்று கூறி அருள்கின்றார். நாரதரும் அவர்களிடம் பாகவத புராணத்தை கேட்பதற்காக சம்மதம் கூற அவர்கள் ஆனந்தவனம் என்னும் இடத்தில் பாகவத புராணத்தை நாரதருக்கு சனகாதி முனிவர்கள் உபதேசிக்க ஆரம்பித்தார்கள். நாமும் கேட்போம்.